ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, முத்திப்பேறு பெற்ற அன்னை தெரேசா ஒரு நாள் ஒரு பையில் அரிசி எடுத்துக்கொண்டு ஓர் ஏழை பெண்ணின் இல்லத்திற்கு சென்றார். அந்த பெண்ணும் அவரது குழந்தைகளும் பல நாட்களாக பட்டினியால் துன்புற்றனர் என்பதை அன்னை அறிந்திருந்ததால் அவரை தேடிச் சென்றார். அன்னை கொண்டு வந்த அரிசியை நன்றியோடு பெற்ற அந்த பெண் அடுத்து செய்தது அன்னையை வியப்பில் ஆழ்த்தியது. தான் பெற்ற அரிசியை அந்த பெண் இரு பங்காக பிரித்தார். ஒரு பங்கை தன் வீட்டுக்கு அருகில் வாழ்ந்த மற்றொரு பெண்ணிடம் கொடுத்துவிட்டு திரும்பினார். அன்னை அவரிடம் காரணம் கேட்டபோது அந்த பெண்,
அன்னையே, நீங்கள் தந்த அரிசியில் பாதி பங்கை கொண்டு எங்களால் சமாளிக்க முடியும். ஆனால் அடுத்த வீட்டிலோ அதிக குழந்தைகள் உள்ளனர். அவர்களும் பல நாட்கள் பட்டினியால் துடைக்கின்றனர் என்பது எனக்கு தெரியும்
என்று அமைதியாக பதில் சொன்னார். அன்பு நெஞ்சங்களே, அன்னை தெரேசா மட்டுமல்ல, அவரது பரிவால் தொடப்பட்ட பல்லாயிரம் வரியோரும் நற்செய்தியை தங்கள் வாழ்வாக்கியுள்ளனர். இந்த நல்ல உள்ளங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி இன்றைய ஞாயிறு சிந்தனையை நாம் துவக்குகின்றோம். இவ்வுலகில் பெருமளவு பெருகி வரும் சுயநலம், பேராசை ஆகிய நோய்களுக்கு மாற்று மருந்தான பகிர்வை குறித்து சிந்திப்பதற்கு இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு வாய்ப்பளிக்கின்றன. அன்பு இதயங்களே, மக்களின் பசியை போக்க இறைவன் விடுக்கும் அழைப்பு இறைவாக்கினர் ஏசையா நூலில் இவ்வாறு ஒலிக்கின்றது.
இறைவாக்கினர் ஏசையா நூல் பிரிவு 55. இறைவன் கூறுவதாவது, தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்?
அன்புள்ளங்களே, மக்களின் பசியை போக்க தங்களிடம் இருக்கும் உணவு போதுமா என்ற கேள்வி நற்செய்தியில் எழுப்பப்படுகின்றது. இருந்தாலும் இறைவனை நம்பி உணவு பரிமாற்றம் ஆரம்பமாகின்றது. இறுதியில் மக்கள் வயிறார உண்ட பின்னர் மீதம் உணவும் இருக்கின்றது. இந்த இரு வாசகங்களையும் இன்னும் ஆழமாக ஆராய்ந்தால் அன்பு நெஞ்சங்களே, ஓர் உண்மை தெளிவாகும். இறைவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து உணவை உருவாக்கி பலுகி பெருகச் செய்யவில்லை. மனிதர்களின் ஒத்துழைப்பை இறைவன் நாடுகின்றார் என்ற உண்மையை நாம் உணர முடியும். தானியங்களையும் பழங்களையும் இயற்கை வழியே இறைவன் தந்தாலும் அவற்றை உணவாக பானமாக மாற்றி உண்பதற்கு மனித உழைப்பு தேவை. வறியோரின் கடின உழைப்பால் உருவான உணவை அவர்களுக்கே கிடைக்காத வண்ணம் பணத்திற்காக பதுக்கி வைப்பது குறித்து முதல் வாசகத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. உருவாக்கிய உணவை தனக்கு மட்டும் என்று ஒழித்து வைக்காமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் உலகின் பசியை போக்க முடியும் என்பதை இன்றைய இரு வாசகங்களும் நமக்கு சொல்லித் தருகின்றன. அன்பு நெஞ்சங்களே, தனிமையான ஓரிடத்திற்கு சென்ற தன்னை தொடர்ந்து வந்த மக்கள் மீது இயேசு பரிவு கொண்டார் என்று நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த பரிவுதான் புதுமையை துவக்கி வைத்தது. அடுத்து தங்களிடம் உள்ள உணவு இவ்வளவுதான் என்று சீடர்கள் கூறியது புதுமையின் அடுத்த கட்டம். உணவை பணமாக மாற்றும் பேராசையினால், உணவை மறைக்கும் சுயநலத்தால் உலகில் உள்ள உணவின் உண்மை நிலை தெரியாமல் போகின்றது. பசியும் பட்டினியும் தாண்டவம் ஆடுகின்றது. உண்மையை கூற முடியாமல் நம்மை தடுக்கும் பேராசையும் சுயநலமும் நீங்கினால் அனைவருக்கும் உணவு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு என்பதை சீடர்கள் கூறிய உண்மையும் அதைத் தொடர்ந்த அந்த அழகிய புதுமையும் நமக்கு சொல்லித் தருகின்றன. உணவை பொறுத்தவரை அன்புள்ளங்களே, இன்றைய உலகின் உண்மை நிலை இதுதான்.
ஐநா வெளியிட்டுள்ள ஒரு புள்ளி விவரத்தின்படி ஒவ்வொரு நாளும் 3.6 நொடிக்கு ஒருவர் பட்டினியால் இறக்கின்றார். இதில் என்ன கொடுமை என்றால், இந்த மரணங்கள் தேவையற்றவை. உலகத்தின் இன்றைய மக்கள் தொகை 710 கோடி. 740 கோடி மக்கள் உண்பதற்கு தேவையான அளவு உணவு உலகில் தினமும் உற்பத்தியாகின்றது. இருந்தாலும் 130 கோடிக்கு மேலான மக்கள் பட்டினியில் வாடுகின்றனர். கணக்கிட்டு பார்த்தால் 170 கோடி மக்களுக்கு போய் சேர வேண்டிய உணவு ஒவ்வொரு நாளும் வீணாக குப்பையில் எரியப்படுகின்றது. இது வேதனை தரும் உண்மை. இந்த நிலையால் ஒவ்வொரு ஆண்டும் 30 லட்சம் மக்கள் பட்டினியால் இறக்கின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள்.
அன்பு நெஞ்சங்களே, தேவையற்ற இந்த மரணங்கள் நிறுத்தப்பட வேண்டுமானால் பகிர்வு புதுமை மீண்டும் உலகமெல்லாம் நடக்க வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, 5000 அதிகமான மக்களுக்கு இயேசுவும் சீடர்களும் உணவளித்த அந்த புதுமை 4 நற்செய்திகளிலும் பதிவாகியுள்ளது. இந்த புதுமையை இருவேறு கண்ணோட்டங்களில் நாம் சிந்திக்கலாம். இயேசு தனி ஒருவராய் உணவை பலுகச் செய்தார் என்று சிந்திப்பது ஒரு கண்ணோட்டம். மற்றொரு கண்ணோட்டம் சில விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லும் கருத்து. இந்த கண்ணோட்டத்தில் சிந்திக்க நமக்கு உதவியாக இருப்பது யோவான் நற்செய்தியில் நாம் காணும் ஒரு சிறு குறிப்பு. 5 அப்பங்களும் 2 மீன்களும் அங்கு இருந்தன என்பதை 4 நற்செய்திகளும் கூறினாலும், யோவான் நற்செய்தியில் மட்டும் அந்த உணவு ஒரு சிறுவனிடம் இருந்தது என்று குறிப்பாக சொல்கின்றது. சிறுவன் எதற்காக உணவை கொண்டு வந்திருந்தான் என்ற கேள்வியை எழுப்பினால் பல எண்ணங்கள் நமக்கு பதிலாக கிடைக்கின்றன. பொதுவாக அன்புள்ளங்களே, வெளியூர் செல்லும்போது முன்னேற்பாடாக உணவை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறுவர் சிறுமிகள் எண்ணி பார்ப்பது இல்லை. அவர்களுக்கு தேவையான உணவை தயாரித்து எடுத்துச் செல்வது பெற்றோரே. யூதர்கள் மத்தியில் இத்தகைய முன்னேற்பாடுகள் கூடுதலாகவே இருந்தன. காரணம் என்ன? பல தலைமுறைகளாக யூதர்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்ததால் உணவின்றி தவித்தவர்கள். எனவே அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது மடியில் கொஞ்சம் உணவு எடுத்துச் செல்வது அவர்களது வழக்கம். அன்றும் இயேசுவை தேடிச் சென்ற அந்த கூட்டத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. தாங்கள் செல்வது எந்த இடம் என்பதை சரியாக அறியாததால் குடும்பத் தலைவி முன்மதியோடு செயல்பட்டார். குடும்பமாக சென்ற தங்களுக்கு தேவையான 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அந்த அன்னை தயாரித்திருந்தார். அந்த உணவுப் பொட்டலத்தை சிறுவன் ஒருவன் சுமந்து வந்திருந்தான். மாலையானதும் பசி வயிற்றை கிள்ள ஆரம்பித்தது. அங்கிருந்த பல யூதர்களிடம் உணவு பொட்டலங்கள் இருந்தன. ஆனால் யார் உணவு பொட்டலத்தை முதலில் பிரிப்பது? பிரித்தால் பகிர வேண்டுமே என்ற எண்ணங்கள் அந்த பாலை நிலத்தில் வலம் வந்தன. இயேசுவின் படிப்பினைகளில் பகிர்வை பற்றி பேசினார், சரிதான். ஆனால் எப்படி இத்தனை பேருக்கு பகிர முடியும்? நமக்கென கொண்டு வந்திருப்பதை கொடுத்துவிட்டால் நாம் என்ன செய்வது? இப்படிப்பட்ட கேள்விகளில் பெரியவர்களும் இயேசுவின் சீடர்களும் மூழ்கியிருந்தார்கள். மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடுவது நல்லது என்று சீடர்கள் சிந்தித்தனர். நல்ல வேளை, அன்புள்ளங்களே, குழந்தைகளின் எண்ண ஓட்டங்கள் பெரியவர்களின் எண்ண ஓட்டங்களைப் போல் இல்லாததால் அந்த புதுமை நிகழ வாய்ப்பு உருவானது. மக்களுக்கு எப்படி உணவளிப்பது என்று இயேசு சீடர்களிடம் பேசுவதை கேட்ட ஒரு சிறுவன், அம்மா தன்னிடம் கொடுத்திருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசுவிடம் வந்து கொடுத்தான். பின் விளைவுகளைப் பற்றி சிறிதும் கணக்கு பார்க்காமல் கள்ளம் கபடமற்ற ஒரு புன்னகையோடு அந்த சிறுவன் இயேசுவிடம் வந்து தன்னிடம் உள்ளதையெல்லாம் பெருமையோடு தந்ததை அன்புள்ளங்களை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். அந்த குழந்தையின் செயலால் தூண்டப்பட்ட மற்றவர்களும் தாங்கள் கொண்டு வந்திருந்த உணவை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தனர். ஒரு சிறுவன் ஆரம்பித்த பகிர்வு ஒரு பெரிய அழகான அற்புதமான விருந்தை ஆரம்பித்து வைத்தது.
ஒன்றாக இறையாட்சி உண்டாக வேண்டும், புது சமூகம் வேண்டும். நல்லோரின் கனவிது, எல்லோருக்கும் நலமிது, உள்ளங்கள் இதை உணர வேண்டும். வேறு பள்ளங்கள் சமமாக வேண்டும்.
என தருமை அன்புள்ளங்களே, தனியொருவராய் இயேசு அப்பங்களை பலுகச் செய்தார் என்பது புதுமைதான். ஆனால் தன் அற்புத சக்தி கொண்டு அப்பங்களை பலுகச் செய்ததை விட தன் படிப்பினைகளால் மக்கள் மனதை மாற்றி இயேசு அவர்களை பகிரச் செய்தார் என்பதை நான் மாபெரும் ஒரு புதுமையாக பார்க்கின்றேன். வானிலிருந்து இறைவன் இறங்கி வந்து புதுமைகள் செய்தால்தான் இந்த உலகின் பசியை போக்க முடியும். சக்தி வாய்ந்த அரசுகள் மனது வைத்தால்தான் இந்த பசி கொடுமை தீரும். இருப்பவர்கள் பகிர்ந்து கொண்டால்தான் இல்லாதவர் நிலை உயரும் என்றெல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பதை விட்டுவிட்டு தன்னிடமிருந்ததையெல்லாம் பகிர்ந்து கொண்ட அந்த சிறுவனைப் போல நம்மில் யாரும் பகிர்வு என்ற புதுமையை ஆரம்பித்து வைக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் கடினமான சூழலில் வறுமைப்பட்ட மக்களுக்கு பணியாற்றி வந்தவர் மருத்துவர் ஆல்பர்ட் ஸ்வைஷர். அவர்களை பற்றி 13 வயது நிறைந்த ஒரு சிறுவன் கேள்விப்பட்டான். அவருக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்ய அந்த சிறுவன் எண்ணினான். தன்னிடமிருந்த பணத்தை கொண்டு அவன் ஆஸ்பிரின் மாத்திரைகளை வாங்கினான். தான் வாங்கி வைத்திருக்கும் மாத்திரைகளை மருத்துவர் ஸ்வைட்சரிடம் எடுத்துச் செல்ல முடியுமா என்று கேட்டு அமெரிக்க விமானப்படை தளபதி ஒருவருக்கு மடல் அனுப்பினான் அந்த சிறுவன். அந்த சிறுவன் அனுப்பிய மடலை பற்றி அந்த தளபதி ஒரு நாள் வானொலியில் பேசினார். இதை கேட்ட பலர் மருத்துவர் ஸ்வைட்சர் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்தனர். உதவிகள் வந்து குவிந்தன. சில நாட்கள் சென்று அந்த சிறுவன் 4.5 டன் எடையுள்ள மருந்துகளையும் 40,000 டாலர்களையும் எடுத்துக்கொண்டு மருத்துவர் ஸ்வைட்சர் அவர்களை காண விமானத்தில் பறந்தான். இதை பற்றி கேள்விப்பட்ட மருத்துவர் ஸ்வைட்சர் அவர்கள், ஒரு சிறுவனால் இவ்வளவு சாதிக்க முடியும் என்பதை என்னால் சிறிதும் எண்ணி பார்க்க முடியவில்லை என்று மகிழ்வுடன் ஆச்சரியத்துடன் கூறினார். அன்பு நெஞ்சங்களே, மனமிருந்தால், அந்த மனதில் பரிவிருந்தால், பகிர வேண்டும் என்ற கனவிருந்தால், மலைகளாக உயர்ந்து நிற்கும் தடைகளும் தலைவணங்கி நமக்கு வழிவிடும். அன்பு நெஞ்சங்களே, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த உலகத்தை அழிப்போம் என்று கோபத்தில் அன்று சொன்னார் பாரதி. உலகத்தை அழிப்பது எளிது. இல்லாதோர் போராட்டங்களை மேற்கொண்டு இருப்போரின் உலகை அழிக்க முடியும். அந்த அழிவை தடுக்க இருப்பவர்கள் ஆயுதங்களை நம்பி வாழ வேண்டியிருக்கும். இருப்பவர்கள் பக்கமே பெரும்பாலும் சாய்கின்ற உலக அரசுகள் ஆயுதங்கள் வாங்க செலவிடும் தொகையில் 1/1000 மக்களின் தேவைகளுக்காக செலவிட்டால் ஆயுதங்களே தேவையில்லாமல் போகும் என்பது கசப்பான ஓர் உண்மை. இருப்பவர்கள் இல்லாதவர்களிடமிருந்து தங்கள் உலகை காப்பதற்கு பதிலாக இல்லாதவர்களோடு இந்த உலக வளங்களை பகிர்ந்து கொண்டால் அனைவருமே நலமாக மகிழ்வாக வாழ முடியுமே. பகிர்ந்து கொள்ளும் மனதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஞாயிறு வழிபாடு நமக்கு சவால் விடுக்கின்றது. நமது பதில் என்ன? பகிர்வு பாடங்களை பச்சிளம் குழந்தைகளிடம் கற்றுக்கொள்ள பணிவான மனதை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம்.
தருகின்ற போது பெரும் இன்பம் கோடி, தருவதில் பெறுவதே நிறைவாகும். தனக்கே எல்லாம் என கூவும் நெஞ்சில் விளக்குகள் பிணிகளே உருவாகும். இதை தேடி பிறரோடு பகிர்ந்து
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.